தியானம் பண்ணானே சாமியார் அப்புறம் புள்ள குட்டியார் பாக்குறது என்னண்டா அவசியமற்ற நிலையில் அமைதி பெறும் நேரத்தில் அமைதியா உட்கார்ந்து நினைச்சது பலருடைய உணர்வுகள் நம்மை தாக்கு மன கலக்கங்கள் வரும். இதை அடக்கிறதுக்காக சரி கொஞ்சம் நேரம் அமைதிப்படுத்தி இதை கொஞ்சம் உள்ளுங்க சார். இந்த மனதை அமைதி இழந்த உணர்வு அமைதிப்படுத்தலாம் சொன்னா பாரு யார் நீங்க என்னமோ செய்துட்டு அவர் கூட உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு சொன்னா இப்படி இருந்த நிச்சயம் அவங்கள காப்பாத்துறாங்க இந்த உணர்வு பொறாமை. ஆகவே இந்த உண்மையின் தன்மை அங்கே வெறுக்கும் தன்மை. ஏனென்றால் எதன் உணர்வின் தன்மை ஆனாலும் இந்த ஒரு மரம் ஒரு மனத்தின் தன்மை பெற்றால் இன்னொரு மனத்தின் தன்மை விடுவதில்லை. இந்த மனத்தின் உணர்ச்சியை அதனுடைய ஊற்று. ஆகவே அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இதை கண்டத்தின் அவர்கள் எதிர்ப்பு. ஆக இந்த எதிர்ப்பு உணர்வு என்ன சொல்லாக வெளிப்படுறாங்க. அப்ப சொல்லாகவும் நம்மளுடைய ஒத்து வாழும் மனைவியிடம் ஓடி விட்டுறாங்க. இந்த உணர்வின் தன்மை ஏற்றால் வசிஷ்டர் இந்த உணர்வின் தன்மை என்ன அவங்க சொல்றது சரிதான் நாலு போச்சு நான் புள்ள வச்சா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே இதைத்தான் ஆலயங்களை அமைத்து நல்ல உணர்வை நீ கவர வேண்டும் ரசித்து கோயில போனா நினைச்சாங்க இந்த தெய்வம் நல்லதை செய்யும் என்ற நிலைகள் நாம் நினைச்சிருக்கோம். தீபாத்தனை காட்டும் போது எல்லா பொருளும் தெரியும். அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி வர வேண்டும் கவர்தல் வேண்டும் கோயிலுக்கு ரசித்தர். ஆக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வின் தன்மை வரப்படும் போது நாம் பொருள் அறியக்கூடிய சக்தி வரும். கண் இல்லாத போது இடங்கள் வரப்போம் போதுதான் இந்த உடலை காக்க அந்த உணர்வு பார்க்க வேண்டும் என்ற உணர்வு. எந்த உணர்வின் தன்மை நுகர்ந்ததோ உயிர் அந்த நுகர்ந்தத்தை நினைச்சு பார்க்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை கவர்கின்றது. கவர்ந்த உணர்வுகளோ அந்த உடல்ல பரவுகின்றது. அப்ப அந்த உணர்வின் தன்மை பிரம்மமாகுது. அப்போ வாசுதேவன் சுவாசித்ததை உருவாக்கி வருகிறான் உயிர். ஏனென்றால் நாம் எதையெல்லாம் இயக்கின்றோமோ நுகர்ந்த உணர்வு எதை எதோ வாசுதேவன் சுவாசித்ததை உருவாக்கக்கூடியன்னு இப்படி தெளிவா காரணப்பேர் வைத்து நம்ம அறிந்து வாழ்க்கையை எப்படி நடக்க வேண்டும் என்றது சந்தர்ப்பத்தக்க அதனுடைய உயர்கை இயக்கத்துக்கு ஒப்ப பேர் வைக்கிறோம். அதை யாராவது நம்ம தெரிஞ்சுக்கணும். வாசுதேவனுக்கு தேவைக்கு பார்க்க வேண்டும் என்ற தேவையின் உணர்வு சுவாசித்த உணர்வு அதான் வாசுதேவன் சுவாசித்ததை உருவாக்கக்கூடியவன் ஆன்பான். தேவைகின்ற இந்த சக்தி எதை பார்க்க வேண்டும் என உணர்வு அந்த சக்தியின் தன்மை நுகர்ந்த பின் வாசுதேவனுக்கும் கைரைக்கும் சிறைச்சாலைக்கும் கண்ணன் பிறந்தான் சொல்றவங்களுக்கு இப்படி கண்கள் வருது. இதே போலதான் தீமைகின்ற நிலைகள் அறிய வேண்டும் என்று உணர்வு வந்தா அதாவது இல்லை நீக்க வேண்டும் அந்த அருளை பெற வேண்டும் என்ற உணர்வை இயங்கினால் இது வசிஷ்டர். அந்த வசிஷ்டர் என்ற நிலைகள் நம்ம ரொம்பது பிரம்ம குருவாகின்றன. அப்ப எதன் உணர்வின் தன்மை அணுவாகின்றதோ அருந்ததி அதையே கவர்ந்து அதன் வழியிலே வழி நடத்தும். ஆக நம் உடல்ல எந்த அணுக்களின் அதிகமாக சேர்க்கணுமோ அதை அடுத்தியாகி அதன் வலு கொண்டு அந்த வலுவை அதை வளர்த்து வேதனை என்ற உணர்வு வலுவானால் அதன் உணர்வின் தன்மை வசித்தது. ஏன்னா இப்படி பேசுறானே இப்படி பேசுறானே என்று வசித்தது. அந்த பேசிய உணர்வு எனக்குள்ளானால் அணுவாயிடும். அப்ப அந்த பேசிய உணர்வும் போது அவன் எண்ணும் போலாம் எது. ஆக அவன் உணர்வின் தன்மை சக்தி அறுக்கப்படும். அவன் எப்படி நம்ம கெட்டு போகணும்னு நினைச்சானோ அந்த உணர்வெல்லாம் அந்த அருந்ததி இணைந்து நம்மளுக்கு கிடைச்சி ஒருவன் செய்யும் பொறாமைகளையோ இளைஞர் செய்யும் உணர்வுகளையோ நாம் நுகர்ந்தான் அவன் வழிக்கு நம்ம உடலை வளர்த்து நாம் கெட்டு போறோம். நல்ல யோசனை பண்ணிப்பாங்க கெட்டு போகணும் இப்படி சொல்றான் பாரு அப்படின்னு சொல்லி அறவங்கிட்ட நான் சும்மா இருக்கேன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு உணர்வின் தன்மை வித்தானது உணர்வின் தன்மை நம்ம கொடுத்து அவன் சொன்ன முறைப்படியே நம்ம உடல்ல விளைய ஆரம்பிச்சு அவன் உடைய நமக்குள் எடுத்து அவன் வழியே நாம் செல்ல ஆரம்பிச்சு. அப்ப அவன் வழி செல்லாத நம்ம வழி என்ன செய்யணும் இதை நீச்சு உணரின் தன்மை கவர வேண்டும் என்று அந்த உணர்ச்சி நாம் நடந்தோம். அதை வாங்கி உணரின் தன்மை வலுவாக போகும்போது இவன் உணர்வு நமக்குள் செயல்படாம போகும். அதனால்தான் நாம் என்ன செய்யணும் உணர்வின் தன்மை தீமை என்றால் அதை அடை அதாவது அவனுடைய மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றது இந்த ஆறாவது அடி முருகு மாற்றியமை. ஆகவே என் மயில் என்ன செய்து நஞ்சை உணவாக சாப்பிடும் தோகை விரித்து மகிழ்ச்சி ஆகாது. ஆக அதன் காலடியில் என்ன இருக்கின்றது சாதாரண ஒரு உதாரணத்துக்கு மயிலை போட்டு விஷத்தை உட்கொண்டாலும் மகிழ்ச்சியாக ஆடுகின்றது. ஆகவே அதன் காலடியில் எனக்கு விஷம் இருக்கு அதை விஷத்தை சாப்பிடுது ஆனால் அதை அடைக்கி ஆட்சிக்குது. ஆகவே நான் மனிதனானவன் நினைச்சு விஷம் என்று தெரியுது அதை அடக்கி சுவையாக செய்து இந்த உடலை மகிழ்ந்து வாகும் அந்த உணர்ச்சியை வளர்க்குங்க நாம் மகிழ் வாகனம் அழகா கொடுத்துருக்கான அந்த ஆறாவது நாம கொஞ்சமாவது சிந்திச்சோமா இல்லையே நாதாவது தெரியும். ஆகவே கார்த்திகேயா, நாம் பல கோடி தீமைகள் அன்றி தீமை என்ற நிலையை அறியும் சக்தி அதில் உண்டு. ஆனால் இந்த தீமை என்ற நிலையை மாற்றி அமைக்கும் சக்தி உண்டு. ஆக அதான் சிவனுக்கே ஓதினான் ஓம் என்ற பிரணத்தம். இப்ப வேதனையின் உணர்வு நிலவும் போது அது ஓங்காரமான நிலையில் அது பிரணவமாகின்றது. அந்த உணர்ச்சியின் அழுத்தமாகும் போது இந்த உடலையை மாற்றி அமைத்துக்கும். அப்ப இந்த உடலான சிதனை என்ன நாதாவது அறிவிக்கொண்டு அந்த உண்மையின் உணர்வை செடி வழி ஓடி உணர்வின் தன்னை கண்வெளி கவர்ந்து உணர்வின் தன்னை தனக்குள் கவரும் பற்றி சொல்லு. இனி காதை அடைச்சிங்க, எங்கே கிணத்துல இருந்து பேசுறாங்க. ஆகவே அந்த உணர்வின் தன்னை நாம் செவி வரும்போது உணர்ச்சியின் உடலையை கண்களுக்கு எட்டுகின்றது. அப்ப நாமும் நல்லதை நுகர வேண்டும் என்று உணர்வை எடுத்தால், இந்த தீமையை நீக்க வேண்டும் என்று உணர்வை எடுத்தால் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் சேரும். அப்ப அது பிரணமாகும். தீமையை நீக்கிய சக்தி திருவணைக்கப்படும். அதன் உணர்வின் தன்மை நாம் நுகரப்படுத்தும் அது பிரணம் ஜீவனமாக மாற்றும். அப்ப என்ன செய்யும், நாம் இருளை பற்றி உணர்வின் அறிவாக சென்று காத்திகையா. ஆகவே நஞ்சை ஒலிக்கும் உணர்வின் தன்மை மகிழ்ச்சியாகிறது போல நஞ்சை ஒலிக்க உணர்வின் தன்மை நம்மளோ கொண்டு படபடப்பு பயம் என்ற இந்த இருளை நாம் மாற்றுதல் வேண்டும். என ரெண்டு மூணு நாளா பேசினதே இதெல்லாம் உங்களை தெளிவாக்கி இதன் வாழ்க்கை உங்க குடும்பத்தில் எப்படி வாழ வேண்டும், நாம் தொழில் செய்யும் இடங்களில் எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும், நாம் இந்நேரம் கற்றுக்கொண்ட உணர்வின் தன்மை பதிவாக்கணும். ஆக இதை உங்களுக்குள் பதிவானை நினைப்படுத்தின அதுவே குருவாக வந்து உங்களுக்கு வேலை செய்யும். என்னை இப்படி பேச வேண்டு பதிவானால் அதை திருப்பிருந்து குருவா வந்து அவனோட சண்டை போவதற்கு சொல்றது உங்களுக்கு. ஒரு தொழிலின் தன்மை நஷ்டமாகும், உணர்வின் தன்மை இப்படி ஆகிட்டே இருக்குது என்ற எண்ணா, இந்த உணர்வின் தன்மை வரும்போது அந்த பொருளை பார்க்கும் போதெல்லாம் அந்த உணர்வின் முன்னணி திருத்தும் உபாயம் வராது. ஆக எதன் வழி வருகின்றமோ அதன் சக்தி ஆகிக்கு நம்மளை மனதில் சோர்வடைய அந்த தெளிவான நிலைகள் விடாது. ஆகவே நாம் எதை என்று எண்ணி உணர்வு எடுக்கிறோம் அந்த உணர்வு வலுவாகும் போது வச்சுட்டு இந்த உணர்வின் தன்மை நமக்குள்ள ஒரு பிரம்மமாயிடும். இதெல்லாம் எவ்வளவு அழகா ராமாயணத்தை தெளிவுபடுத்தி கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சமாவது ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சொன்னோம்னே சாமி என்னமோ புதுசா சொல்றான்னு நினைப்பாங்க. நான் புதுசா ஒண்ணும் இல்லை, எனக்கு குருநாதர் இந்த ராம 10வது நிலை அடையக்கூடிய மனிதனானது இந்த உணர்வில் எப்படி மாற்றி அமைக்கின்றோம், 10வது நிலை எப்படி அடைவது. அப்ப இந்த உடலுக்கு விருப்பம் தனிஷம் பிறகு நொறுக்கி சாப்பிடணும் உணர்வு சந்தோஷத்தை அங்கே வளர்க்க விடுறோம். சீதாவை சிறப்பிடித்து வருகின்றான் ராவன். சந்தோஷம் என்ற நிலைகளே இல்லை. அப்ப என்ன சில இந்திரலோகம் சந்தோஷம் என்ற உணர்வின் தன்மை இவன் கீழ் கொண்டு வந்துடுறான். அப்ப என்ன சீதாவை அந்த அங்கே சிறப்பிடித்துறான். மகிழ்ச்சி என்ற உணர்வை சிறப்பிடித்த அகங்காரம் என்ற நிலையை இங்கே கொண்டார். ஆகவே இதெல்லாம் நம் உடலுக்குள் நடக்கும் நிகழ்ச்சியும் உயிரின் இயக்கம் நாம் நுகர்ந்த உணர்வின் இயக்கங்கள் நம்ம வாழ்க்கையை எப்படி அமைகின்றன எல்லாம் காரணத்தை வச்சு சொல்றோம். இதெல்லாம் செய்யறாங்க கவி புலமையில் பட்டவர்கள் இந்த பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் அந்த காவியங்கள் எடுத்து தொகுத்து பார்க்குறாங்க. ஆக இத்தனாவது இதிலே இதை மாதிரி இருக்கின்றது. இந்த ராமாயணத்தில் இப்படி இருக்கின்றது, அதே சமயத்தில் மகாபாரதத்தில் இப்படி இருக்கின்றது, ஆக இன்னும் வந்து சக்தி பாரதத்தில் இந்த மாதிரி இருக்குது என்ற நிலையில் இதையெல்லாம் எடுத்து தொகுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இதில் அதை சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி இந்த மாதிரி ராவணன் விட்டு போனா இந்த மாதிரி வருது, இதை வந்து இப்படி எல்லாம் எடுத்து இந்த விநாயகங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க சார். உணர்வின் உணர்ச்சிகள் எப்படி இயங்குகின்றது என்பதில் தான் அந்த வான்மீகி பல நிலையில் இருக்கிறார். இங்கு அதே சமயத்தில் இங்கு சீதாவே ராமன் அதாவது மக்கள் எல்லாம் கூடி இப்ப அசுரன் எடுத்தனால் கர்ப்பமானால் அவனுக்கு வேண்டிய சோரம் போய் தான் அதனால் தான் இந்த கரு வளர்கின்றது என்று சொன்ன உடனே மக்கள் எல்லாம் இப்படி பேசுறாங்களே அப்படிங்கிற மக்களை ஆட்சி என இவன் ஆட்சி புரிகிறான். ராமன் சுவையந்த உணர்வுகள் ஆட்சி புரிந்தாலும் அதே சமயத்தில் மக்களின் வலுவரப்படும் போது ஆக உண்மையை அறிய முடியாதபடி சீதாவை காட்டு கணக்கிறான். கர்ப்பமா இருக்கக்கூடிய நிலையில காட்டுல கொண்டு அனாதையா வர்றான். ஆக ஒரு பெண் அதை கர்ப்பமா இருக்குது தவிக்கின்றாலே நீண்டு இறக்கமற்ற அந்த உணர்வுகள் அந்த அருகில் இருக்கக்கூடிய வான்மீகிக்க வந்து இருக்கிறார். இந்த வான்மீகி தான் இந்த காரியத்தை படைத்தவர். ஆக இயற்கை எப்படி உணர்வுகள் உணர்ச்சிகள் வருகின்றது, இந்த தன் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றின் மூலக்கூறுகளை கூறியவன் இந்த வான்மீகிதான். ஆகவே அதன் உணர்வின் தன்மை எது சுவையை கவர்ந்து கொள்கின்ற சூரியன் அதன் ஒரு உடலுக்குள் சென்ற பின் அந்த உணர்ச்சியின் இயக்கமாக இந்த சுவை எதுவோ அது உணர்ச்சியின் எண்ணங்களாக இதே சூரியன் ஒரு உடலை இயக்குகின்றான். இந்த நிலையை தெளிவாக கூறுகின்றது. நீ நல்ல யோஜனை பண்ணிப்பாங்க, இந்த மூலம் அவ்வளவு தெளிவாக சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் இவ்வளவு தெளிவாக கொடுத்த நிமிஷம் அவங்கவுங்க உணர்வுக்கொப்ப ராமாயணத்தை அப்படியே பகிர்ந்து பார்க்கிறார். அதனால இங்கேதான் வான்மீகர் நினைச்சான், இங்க அனாதை ஆட்சியத்தில் இந்த உணர்வு கர்ப்பமான பின் அவன் வெறுக்கும் நிலை இங்கே வந்தான். அதே உணர்வு இந்த தாய் நுகர்ந்தான். இவனை ராமனை பழி தீர்க்கும் உணர்வு தான். அரசர்கள் என்ன செய்யறாங்க, இந்த நாட்டு அரசன் இந்த மாதிரி செய்தான் என்று கர்ப்பத்தில் இருக்கும் போது போதிப்பான். நாம் இதன் இதன் வழிகளை வந்து குருகுலம் என்ற நிலையில வைத்து அடுத்த அரசன் இப்படி செய்தான், இந்த நம்ம நாட்டுக்கு இப்படி செய்தான், நம்ம மக்களுக்கு இப்படி செய்தான், அவன் பாதை எப்படி அடக்க வேண்டும் என்று அந்த கர்ப்பிணி உட்கார வச்சு இந்த அரச சபையின் நிலைகளை எடுத்து ஓடுவான். அந்த தாய் கேட்டத்தின் இந்த உணர்வின் தன்மை கருவில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த நாட்டை எப்படி ஆட்சி பெறுவது, எதிரி எப்படி வீழ்த்துவது என்று அவன் இழந்த இளமை பருவம் வரும்போதே அவன் வில் வித்தைகளை எடுக்கப்படும் எதிரி வீழ்த்த வேண்டும் என்ற உணர்வான். அப்ப இதனும் வலுத்தன்மை கொண்டு எதிரியை வீழ்த்திச்சான். ராமாயணத்துல அரசர் சத்திரிய தர்மம், பிறர் வீழ்ச்சி தன்னை பாதுகாத்துக் கொள்வதே தான். பிறர் அரசன் வளர்ந்து விட்டா நமக்குள் வந்தவன், இப்ப நம்ம உடலுக்குள் தீமை என்ற உணர்வு வளர்ந்து விட்டா அதை அந்த உணர்வின் தன்மை வீழ்த்தினால்தான் நம்ம நல்ல குணங்கள். எப்படியும் மருந்து இருந்து குடிச்சுதான் அதை போடும். ஆக இந்த உணர்வின் தன்மை இயக்குவது யார், பத்தாம் நிலை அடையும். அதே உணர்வின் தன்மை கசப்பான நிலை இருந்தால் ஏற்றுக்கொண்டு நாம சாப்பிடறோமே இல்லையா. அதே சமயத்தில் வேதனை என்ற உணர்வு வந்த பின் அடுத்த ஊசியில குத்தனதோ கசப்பான மருந்து குட்டன் எப்படியோ சாப்பிடுவோம் போகணும்னு நினைக்கிறோமா இல்லையா. இதைத்தான் அங்கே காட்டுகின்ற அந்த கருவில இருக்கப்படக்கும் போது மக்களும் உணர்ச்சியால் உந்தப்பட்டு ஆக உண்மையின் தன்மை அறியாதபடி ஆக தனக்குள் சீதா என்ற சுவையை புண்படும்படி செய்துவிட்டனர். ஆனால் அதுல வரும் கரு இது உருவாக்கி விடக்கூடாது என்பதற்காக அந்த கருத்தனை அந்த சீதாவுடைய மனம் மாற்றி அந்த அருள் உணர்வை அது செதுவழி ஊற்றி இந்த உணர்வின் தன்மை தனக்கு கூட்டி கருவிலை வளரும் குழந்தைக்கு ஞானத்தை ஊட்டி ஆக இந்த ஞானத்தை ஊற்றியத்தின் நவாகுஷா என்று பிறக்கின்றன. அப்ப ராமனின் செயலும் சீதாவின் செயலும் இயற்கையின் செயலை பற்றி இந்த பாடல்களை பார்க்கும். ராமன் செவி கொண்டு கேட்கின்றான், மக்களின் உணர்ச்சி வசப்பட்டு இதை செய்தனே இதுல ஒரு தப்பு, அதாவது இப்படி மொழி விடுவாங்க. அதனால இதெல்லாம் மக்களுக்கு தெரியட்டுங்கிறதுக்காண்டி ராமன் இப்படி எல்லாத்தையும் நடக்கின்றதுங்கிறதுக்காண்டி மக்களுக்கு தெரியறதுக்காண்டி சில பேர் தப்பு பண்ணிவிடும், உங்களுக்கு தெரியட்டுன்னு தான் நான் சொன்னேன்னு சொல்றேன். இப்ப இந்த மாதிரி ராமாயணத்தை படிச்சுட்டாங்க, உங்களுக்கு தெரியட்டுங்கிறது தான் நான் செய்வேன். அதனால எல்லாரும் இப்படி இருக்கிறேன் தப்பு பண்ணுவான் தெரிஞ்சுக்கிட்டானே இந்த மாதிரி இந்த ராமாயணத்தை எப்படி படிச்சுக்கிட்டானோ இதே மாதிரி மக்களை ஏமாற்றதான் இது பயன்படுது தவிர அவன் தெளிவாக்கும் நிலை இல்லை. ஏன்னா இந்த ராமாயணத்தில் அதிகமா படிச்சிருக்க ராமன் நல்லவன் எந்த சொன்னதும் அவன் தப்ப மறைக்கிறதுக்க வேண்டி இது மக்களுக்கு தெரியல, நான் சாம்ராஜ்யத்தை ஆள்றேன், ஆனால் மக்களுக்கெல்லாம் தெரியல சீதாவை கஷ்டப்பட்டு விட்டான். எது ஒரு கர்ப்பிணி சொல்கிறான்னு அவன் அரசன் எப்படி ஆக முடியும். அந்த உண்மையின் உணர்வின் தன்மை அழித்து பாதுகாக்கும் தன்மையெல்லாம் வேண்டும். ஆக இதை என்ன செய்யறான், இந்த உணர்வு இயக்கங்கள் எப்படி இந்த நிலையில் நானே இவன் மொழிகி பேசிய உணர்வுகள் நான் தப்பு செய்யணும் இல்லைங்க, நான் தலைஞ்சன் நான் இருக்கெல்லாம் இங்க எப்படி இருக்கிறேங்க, அவன் எப்படி ஏமாத்திருக்காங்க, அதுக்காக வேண்டி பரிசு பண்ணி சொன்ன நம்ம வாழ்க்கையில நினைச்சோம் ஏமாற்றுவதே தான் நமக்கு கொடுக்கும். எந்த காரியத்தின் தொகுப்பு உண்மையோ அதன் உணர்வின் தன்மை அறியவில்லை என்றால் நம்முடைய செயல்கள் இப்படித்தான். அதான் சீதா ராமா எதன் உணர்ச்சியின் தன்மை எடுக்கின்றமோ நம் வாயிலிருந்து வெளிவந்தாலும் சூரியன் கலந்து வரும். அதே உணர்வின் நிலை வந்து உணர்வின் தன்மை அதே உயிர்கள் உணர்ச்சி பெற்று அது செயல்கள் படுகின்றன. சொல்றது உங்களுக்கு அர்த்தமே. ராமாயணத்தை நேற்று கொஞ்சோண்டு சொன்னேன், அதுக்குள் எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கிறது வந்து நாம தெரிந்து கொள்ளுமா இல்லையா. எல்லாம் இதைத்தான் அப்ப அந்த கர்ப்பிணியா இருக்கும்போது வான்மீகி என்ன செய்யறான், அங்கே சீதாவுக்கு அவர் சொல்வது போல சதிகள் சொல்லி அந்த உணர்வின் தன்னை கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு உபதேசிக்கிறான். அப்ப இவன் பிறந்த பின் இயற்கையின் உண்மையை நிலையில பாடுகின்றான். ராமன் நினைக்கின்றான், ஆக சதந்து என் மனைவி சோரம் இல்லை என்ற நிலை உணர்ந்தது. அப்ப சீதாவை நாம இன்னும் சேர்த்து வாழலாம் முதல் அதில் அக்னி குண்டத்துல இறங்கணும்னு சொன்னா எல்லாரும் கேட்டு. ஆகவே அந்த தீய பற்றி என்னவில்லை, ஆக அந்த தீயே உயிர். அந்த உணர்வின் தன்மை விஷ்ணுவின் மனைவிதான். யாரு? மகாலட்சுமி. இந்த மனிதனாக போகும்போது சர்வத்தையும் வளர்த்து கொண்டது. ஆக எண்ணத்தை பரிசோதித்த உணர்வின் தன்மை இங்கே பூலோகத்தில் இங்கே பிறந்தான் என்ன இப்படி உணர். ஒரு உணர்வின் தன்மை தான் எண்ணும் போகும்போது எதன் உணவை கவர்ந்தமோ அது கவர்ந்து கொண்டது அந்த லட்சுமி. அதை மீண்டும் கவரப்போம் அதன் இனத்தை வளர். அந்த உயிரெங்க நிலைகள் துடிப்பாகும்போது இருக்கும் காந்தம், அந்த காந்தத்தின் தன்மை கவரப்படும் இதன் உணர்வின் தன்மை இந்த உலகில் பலவுகின்றது. எப்படிங்கிற தத்துவத்தை தான் தெளிவாக கொடுக்கின்றது. என்னென்ன நல்ல மகான்கள் மனிதனை மாற்ற உணர்வுகள் எப்படி இயக்குகின்றது, அந்த உணர்ச்சிகளாக நாம் எப்படி செயல்படுறோம், உணர்ச்சி கொப்ப உலகம் மாற்றுகின்றது, தவறுசிகளாக மாற்றுகின்றது, நல்லவனாக மாற்றுகின்றது. அதே சமயத்தில் ராமாயணத்தில் என்ன சீதாவை ஒழுகும் போது சீதாவை எடுத்தன்னு சொல்வான். நாம் மனிதனானதன் பண்படுத்திய நிலத்தை அதை சுமைக்கு உணர்வை தாவ நிலத்தை உருவாக்கி அந்த உணர்வின் தன்மை நாம் உணவாகும் போது மகிழ்ச்சி. அந்த சுவை சீதா. அந்த சீதாவை தான் எடுத்து தத்துக்கு எடுத்து வளர்க்கிறான் என்று சொன்னான். அப்ப அந்த ஜனக சக்கரவர்த்தி யாரே? சூரியன். அதை எடுத்துக்கொண்டு என்னைக்கு நாம் மனிதனானத்தின் உருவாக்கி உணர்வு அந்த சத்தை எடுத்துக்கொள்கின்றோம், அதன் உணர்வின் தன்மை ரொம்ப மகிழ்ச்சி என்று உணர்வை மீண்டும் ஊட்டுகின்றோம். ஆக பத்தாவது நிலை அடைப்பெய்ய தசரத சக்கரவர்த்தி. இந்த உணர்வின் தன்மை சுவையில் வளர்க்கும் தன்மை தற்றது. ஆக இதன் உணர்வின் தன்மை உணர்ச்சி வளர்த்து கொண்ட அந்த நிலைத்தான் இந்த சீதா லட்சுமி. எதன் சுவை இந்த காந்தம் கவர்கின்றதோ அதை வளர்க்கும் தன்மை வருகின்றது. ஆக எதன் உணர்வை கலக்கின்றதோ சர்வம் சேர்த்து ஒன்றாக்கி உணர்வின் தன்மை மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி யாரு? இந்த உயிருடன் ஒன்றி உணர்வின் தன்மை ஒளியின் அறிவாகி அந்த துருவ நட்சத்திரம் ஆகப்படுத்தும் போது சர்வத்தையும் மகாலட்சுமி ஒளியின் தன்மை அறிவின் உடைக்கு ஒளியாக மாற்றும் தன்மை. நல்ல யோஜனை பண்ணி பாருங்க, நமது காவியங்களில் எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது. நாம எப்படி பார்த்தோன்னா அவனுக்கு கல்யாணம் இந்த தசரத கல்யாணம் நாளுக்கு ஒரு மனைவி கட்டிக்கிட்டே இருக்கான். உண்மையில இறங்க அதை மனைவி வச்சிருக்கான். நான் அதுல அடுத்தவங்க கேள்விக்காட்டால மன்னிச்சிடும். ஏங்க உங்க ராமாயணத்துல இருந்து தசரத சங்கத்தீங்க அவன் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்றாங்க. அதனாலாம் இதை கேள்வி கேட்பாங்க. நம்ம அந்த சாஸ்திரத்தை சரியா படிச்சு நம்ம தெரிந்து சொல்ல தெரியல, கேட்டா மொழிகள் நமக்கு எந்த உணர்வின் தன்மை இயக்குகின்ற நிலையை நான் அதை தெளிவாக தந்து சொல்லுவது. ஆகவே இதை அணைந்த பின் அப்ப ராமன் கேள்விப்பட்டு நினைச்சுறான் சீதாவே சரி அப்படின்னு சொல்லி போட்டு எல்லா மக்களும் உணர்ந்துகிட்டு இருக்க வேண்டி நாம இனி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. சீர்ந்து வாழ்வது என்ன? எதன் சுவையோ அதன் உணர்ச்சி தான் இது. ஆக மீண்டும் அந்த உணர்ச்சியின் தன்மையை அதன் வழி வாழலாம். ஆகவே பல விதமான உணர்வு இந்த வாழ்க்கையில் பட்டது போதும். இந்த பூமாதேவி என்ன செய்து இந்த உணர்வின் தன்மை வந்து பல நிலைகள் ஆகி எந்த மண்ணிலே சென்று சுவையின் தன்மை ஆனதோ அந்த மகிழ்ச்சியின் உணர்வானப்பின் எத்தனை எதிர்ப்பு நிலை பெறுகின்றது. அந்த நெருப்பு நிலைப்பிறந்த பூமாதேவி அணிச்சு நீ பட்ட அவசை போதும் என்னிடமே வந்து ஐக்கியமாகிறது அப்படின்னு கதையாடுறான். இந்த சுவை மிக்க உணர்வின் தன்மை இந்த உடல் வளர்ந்த பின் எந்த மண்ணிலே விளைந்ததோ அந்த மண்ணின் உணர்வு பெற்ற பின் இந்த உணர்வின் தன்மை ஒளியின் உணர்வின் உணர்ச்சிகள் எங்கேயாவது உயிரென்ற விஷ்ணுவின் தன்மையிலிருந்து வெளியிலிருந்து மீண்டும் சத்தியாகிறது அவனிடம் போய் சொர்க்கம் அடைகின்றது. இந்த உடலின் அமைப்பு கொண்டு தெரிந்து கொண்ட நிலை பூமாதேவியை திரித்தாப்படுற அவசியம் பார்த்துட்டு நீ என்னோட வந்து ஐயம் பூமியை பண்ணி வாங்கிட்டு எடுத்துட்டு போயிடாங்க. நல்ல யோஜனை பண்ணுவாங்க. எவ்வளவு தெளிவாக சொல்லிருக்கிறேன், இதை எத்தனையோ கோடி செடிகளிலிருந்து கீழ்களை நீக்கிடும் உணர்வின் தன்மை, இருளை நீக்கி ஒளியின் தன்மை பெற்றது உயிர் விஷ்ணு. அந்த உணர்வின் தன்மை வரப்போகும்போதுதான் இந்த உணர்வு தீமையை நீக்கும் அந்த அருளை பெறவன் சூழ்நிலை இருந்தா விஷ்ணு தனுஷ். இப்போ உடல்ல நோயின் தன்மை பார்த்தா அந்த பாவமே என்று அவருடைய வலிமை பெறும்போது சிவதனுஷ். நாம் அவனை காக்க எண்ணுகின்றோம், மீண்டும் உடலின் இச்சைக்கே செல்கின்றோம். எல்லாம் மக்களுக்கு ராமாயணத்தை பற்றி தியான வழி அன்பர்கள் தெளிவாக்கி சொல்லணும். ஏன்னா இப்ப என்ன செய்யுது, நான் இதெல்லாம் எழுதி மக்களுக்கு கொடுக்கலான்னு எங்கே வர்றாங்க, அங்கேருந்து போய் சாமி கிட்ட போங்க, எல்லாம் கஷ்டத்தையும் உங்கள் கஷ்டத்தெல்லாம் சொல்லுங்க, கோயிலில் சொல்கிற மாதிரி நீ போறவங்க எல்லாம் நிறுத்தாம அவருக்கே தெரியுங்க. இப்போ அவரை நான் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டேன், என்ன எத்தனை பேர் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன், அதனால நீங்கள் சொல்லக்கூடிய அங்கேயே வடிக்க தேவை, நீங்களே உணர்வு ஊற்றி இந்த நிலையை செய்தால் இப்படி இருக்கணும் என்ன இது உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறது. நாம் இந்த ஞானத்தை உங்களுக்குள் மேலும் வளர்த்து உங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும். ஆக அவர் வரக்கூடிய உணர்வு அவருக்கே நான் எழுத்துனால் உங்களுக்கு எப்ப நான் ஞானத்தை கொடுப்பது, நம்முடைய வளர்ச்சியின் தன்மை தடையாது. அதனாலே நீங்க ஒவ்வொருத்தரும் நமது குரு கொடுத்த உணர்வு எவ்வளவு சிறப்பாக நான் தெரிந்து வந்தேன், அவருக்கு இருந்து அறிய முடியாது, கசத்தை கொடுப்பார், அதுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லுவேன். ஒவ்வொரு நிலைகளையும் கசத்தை கொடுத்தால் என்ன ஏதுங்கிறவைகளை உணர்ந்து அது எப்படி இயக்கிறது, என் உடலுக்குள்ளே இந்த உணர்ச்சியின் தன்மை அறியும் படிச்சேன், அப்ப நான் எத்தனை இம்சப்பட்டிருப்பேன். ஆக நான் என் குடும்பத்தை கவனிக்கலைன்னு வீட்டுல குழந்தை குட்டி எல்லாம் எத்தனை அவசியப்பட்டிருப்பேன், அவங்க அவசியப்படும் போது அவங்களை காக்கணும் எண்ணினால் இதை நான் எடுக்க முடியுமா, அப்ப என் குடும்பமே எந்த அளவுல அது சிரமப்பட்டிருக்கு, சாப்பாடு என்னை நம்பிதான் செய்யணும், அதுல மூத்த மகனை என்ன செய்ய அவன் சம்பாதிச்சு என் பிள்ளைய காக்குறீங்கன்னா இருக்கிற சொத்தை போய் நான் வீட்டில் சோத்துக்கு இல்லை அனாதியா இருக்கு, இது அனாதி ஆக்குறாரு. இந்த நிலை வரும்போது இவனுக்கு இந்த பத்து வருதா இல்லையா என்று நாசி வரப்பும் போது சோத்துக்கு இல்லாம ஒரு நாள் நாங்க இருந்து மங்களூர் இருந்து வர்றேன், என்ன செய்யறேன்னா வயசுக்கு வந்த பிள்ளைங்க ரெண்டு பேருமே சோறு இல்லை, நாலஞ்சு நாள் ஆச்சு தண்டபாணியில் இருக்கிறான் சோறு இல்லை, அப்படி இருக்கா சொந்த பந்தமெல்லாம் இருக்குது, யாராவது கூப்பிட்டு இனிமா இருக்குதுன்னு ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்களே, ஏன்னா அவங்க கிட்ட நிறைய சொந்த மதத்தில் இருக்கு, நம்ம சாமியை மன்னிச்சிருக்கு, ஆயிரக்கணக்கில் கிடது, கொஞ்சம் பட்டியா இருக்கு, ஒரு அஞ்சு தாலி கூட அரவான வைக்கிறது, அந்த தாலி இல்லை எனக்கு தெரியாது, பத்த மஞ்சள் தாலி எங்கன்னா சின்ன சிறு பிள்ளைகளுக்கு கொடுத்த அந்த தாலி என்ன பண்ணுவோம், அந்த தாலியை அடமானம் வச்சு இந்த குழந்தைகளை காத்து இந்த தாயில அப்ப எத்தனை நிலைகள் பெற்றிருக்கும் சொல்றவங்களுக்கு அர்த்தமா தெரியும், இத்தனை நிலை வந்தப்பின் வீட்டுக்கு வந்தப்பின் இந்த நிலை எல்லாம் ஆனா கொடுத்தவங்க யாராவது கொடுக்குறாங்கன்னா இந்த அம்மா ஏழையான உடனே என்ன செய்யிட்டாங்க, ஒரு அம்மா ரூபா வேணும்னு சொல்லி இங்க பாத்திரத்தனமா வந்துரு, நான் வந்த நேரத்துல என்ன செய்யுது பாத்திரமா கம்மல் கொடுத்து கம்மல் ஏதோ வாங்கி வச்சிருக்குது, இது என்ன இஞ்சி இல்லை இல்லைன்னா அதை அடவை வச்சு சாப்பிட்டுருக்கு, என் கம்மலை கொடுக்கு, ரூபாய் இல்லை எனக்கு கம்மல் கொடுக்கணும், அவசரம் நான் போயிட்டு தர்றேன், அதை நீ கம்மலை பார்க்கணும், யாரோ சொல்லிட்டு உங்க கம்மல் அடமானம் வச்சிருக்கு, அந்த அம்மாவோட சந்திப்பை கொடுக்குறீங்க இல்லையா, நீ பணத்தை கூட இதை நான் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன்னா இந்த இயற்கையின் நிலைகள் எத்தனை அவசியப்பட்டது இந்த தாய், ஏன்னா சரியா இருக்க போகும்போது நோயில வாய்ப்பட்டு இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் நான் வெளியில போன ஒரு படம் இந்த கஷ்டங்கள் வருது, அப்ப இதையெல்லாம் என்ன செய்யறாரு, இந்த உணர்வு என்னை தாக்குது எப்படி, நான் எடுத்துக்கொண்ட சக்தி கொண்டு எதை அவங்களுக்கு மாறிக்க வேண்டும் சொல்றது பத்தாச்சுங்க, பிள்ளைகளா இருந்தவங்க எத்தனையோ அவசியப்பட்டாங்க அன்னைக்கு அவங்களை காக்க முடியல, இந்த மாதிரி அவசரப்பட்டு இந்த உணர்வின் தன்மை குடும்பத்திலே ஒவ்வொரு மனிதனின் சந்தர்ப்பமும் ஒவ்வொரு வாழ்க்கையும் எப்படி ஏற்படுகின்றது, அவன் மீட்டும் வழி என்ன என்பதற்குத்தான் என் குடும்பத்தை இப்படி சிரமப்பட்டு உணர்வின் தன்மை அறியும் வழி செய்கின்றார். ஆக இந்த ஆசைகின்ற மேல் குடும்பத்தை பகன் இவர் கொடுத்த சக்தியை எப்படி பயன்படும், சுயநலத்துக்கு பயன்படுத்தணும், ஏமாத்தணும், எப்படியோ கொடுக்கணும், அப்ப அந்த நேரத்தில் வந்து சோறுல பட்னியா கிடைக்கணும், பட்னியா இருங்க இன்னைக்கு அந்த நினைவு வளர்ப்போம் போதும் நம்மளுக்கு அழுகதான் வரும், ஆனால் அந்த சமயத்தில் வந்து பாக்குறவங்க பெரிய பிள்ளை பார்த்தோம்னா மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு, தண்டபாடு என்ன செய்யணும், சின்ன பிள்ளையா இருக்கும் யார் வீட்டுக்கும் போகல, யாத்திரை அங்கேயும் உழுது மூணு பேரும் பட்னி நாலு பேர், ஆனால் இந்த பட்னியா இருக்க போகும்போது என்ன நடக்கின்றது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியே இருப்பு யார்கிட்ட கேட்கறது ஒண்ணு பார்த்த உடனே என்ன நடக்கின்றது, இதுக்கு முன்னாடி இந்தியா வந்தேன்னா மங்களூர்ல ஒரு பொம்பது பணத்தை கொடுப்பாங்க, அந்த மங்களூர்ல வந்தோம்னா இந்த மாதிரி கஷ்டம் ஒருத்தன் ட்ரெயின்ல நான் பஸ்ல வரும்போது காசு இல்லைன்னா அவனுக்கு கொடுத்து, இன்னொருத்தன் கஷ்டமா இருக்குன்னு இந்த உணர்வு அந்த நேராக காட்டுறான், அந்த இந்த காசெல்லாம் கொடுத்தேன் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கல, இந்த கஷ்டம் இந்த உணர்வு இந்த காசை அங்கேயும் கொடுக்கும்படி செய்தற வீட்டுக்கு வந்தா வெறும் பாக்கிட்டா வரல, வீடு வந்து சேர்றதில்ல அப்படி வீட்டில தான் நான் சோறு சாப்பிடும், ஆனா எந்த வீட்டுக்கு போனாலும் எனக்கு சோறு கிடைச்சிருது. ஆனா இவங்க பட்டினியா இருக்கணும், போனவொடனே நீங்க வாங்க சாமி வாங்க நீங்க சாப்பிடுங்கிறாங்க. ஆனா இவங்க பட்டினி வந்து வாங்குறாங்க. அப்ப இறை வளர்ப்பதான் அறை வளர்ப்பதான் இறை வளர்ப்பதும் இந்த நிலை இப்படி சிக்கலான நிலையை கொண்டாங்க. அப்பதான் நான் போய் என்ன செய்யறேன், எல்லாத்துக்கிட்டே நான் காசு கேட்கறேன், ஒரு 5 ரூபா கொடுங்க பட்டினியா இருக்குது ஆட்சியில் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொந்தக்காரன். அவன் என்ன செய்யறான், அவன் ஏற்கனவே 1 ரூபாய் தரணும், ஒரு 5 ரூபாய் ஒண்ணு ரூபாய்னா நீ என்ன நினைக்கிற, நீ 5 ரூபான்னு சும்மா வந்துருமா, சும்மா வராதுப்பா, நீ நல்லா இருக்கும்போது 1 ரூபாய் வாங்கியிருக்கில்ல, அந்த காசுல தான் ஒரு 5 ரூபாய் கொடுத்து உதவி செய்யறேன், 5 ரூபாய் நீ நினைச்சவங்க வந்துருமோ அப்படின்னு நீ கேட்கிறாங்க. ஏன்னா இங்க வலுவில்லை, இதே கேட்கிறாங்க, ஏன்னா உணர்த்துறாங்க, உணர் இதெல்லாம் 5 ரூபாய் இருந்தா வந்துருமா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்லப்பா இப்ப முடியாம குழந்தை பட்டினியா இருக்கு, நீ சொந்தக்காரங்க ஒரு நேரம் சோறு கூட போடல, ஏன்னா வந்த பிறப்புதான் பட்டினியா இருக்கு நான் பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன். யாரு நம்ம கேசவனோட அண்ணன் தான் அதை சொல்லுது. கேசவன் தியான வழியில வந்தான், அந்த கேசவன் எல்லா நிலையிலும் நம்ம கூத்து உணர எல்லாம் கூர்மையை கவனிப்பான். அது வளர்ந்த பிறகு கேசவன் சம்சாரமும் இவங்க 2 பேரும் தான் போடுற அளவுக்கு அது கவனிப்பான். இந்த மாதிரி வேலைக்கு போய் இந்த மாதிரி இவன் வந்து கேசவன் வந்து வெளியில போயிருப்பான், கேட்கறது ஒரே சீர்வு கூட ஆகலை சொல்றதுப்பான். இந்த நிலையில இருக்கும்போது கேட்டவன் அது இப்படி வினாக்கள் கேட்பான். அப்ப நாம தெரிஞ்ச இடங்களுக்கெல்லாம் போய் கேட்பார், இப்ப இல்லையே கொடுக்கலான்னு இருக்கேன் என்கிட்ட நீங்க கேட்க நேரம் இல்லையே அப்படின்னாங்க. இதே மாதிரி இவங்க கொடுக்குறவங்க கிட்ட எல்லாம் போய் பாக்குறேன். இதே சமயத்துல இந்த அம்மா அரிசி வீட்டை வியாபாரத்துல இந்த ஊரு கூட்டுறாங்கல்ல அவங்களை இங்க வந்து அரிசி போட்டு போட்டு வாங்கிருக்கேன், நிறைய பணம் அவங்க போயிடுச்சப்ப அந்த மாதிரி அரிசி வாங்கிட்டு வந்தீங்க இவ்வளவு பணம் இருக்குது சாமியமாக தெரியப்போது, நீங்க இன்னும் அந்த அரிசி போட்டு நீ கேட்டவன 1 ரூபா வந்துடணும், என்ப்பா 20 ரூபா கொடுத்து நீங்க சமைச்சு நிறைய சொல்லும், உன்னால முடிஞ்ச ஒரு அளவு கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேக்குறேன். இதெல்லாம் நீங்க மட்டும் பேசக்கூட, நான் கொடுக்கறேன்னு சொல்றேன்ல, இப்ப என்கிட்ட இல்லைன்னு சொல்லல, நீங்க சும்மா கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள நாட்டாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. அவன் அந்த ஆள் என்ன சொல்றாரு, நைனா தான் சொல்றாருல்ல உனக்கு அந்த நேரத்தை கூட கொடுக்கணும் தானே, நீங்க என்ன சுபாஷ் பண்றது அப்படின்னு அவங்களோட சந்திப்பாரு. இதெல்லாம் அனுபவத்துல குருநாத ஒரு மனிதன் இயற்கை வாழ்க்கையில் வலுவெறும் போது எப்படி வாழ்கின்றனர், தாழ்ந்த பின் அந்த நிலைகள் என்ன நடக்கின்றது, ஒரு மனிதன் வாழ்க்கை உண்மையை உணர வேண்டும், உணரும் தன்னை தெளிவாக வேண்டும் என்றால் இது எப்படி இருக்கின்றது, இதெல்லாம் அறியும் பயிற்சி.